இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே கூடி வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன்.
ஆராதனமே ஹே சங்காயி ஆராதனமே ஹே சங்காயி சரி பிரபு அச்சா ஹே கித்னா பலா ஹே சுக்கரா பாயே ஹமேஷா
மறுபடி வாங்க.
ஆராதனமே ஹே சங்காயி சரி பிராண ஆத்மாவே சாந்தி தேதா ஹே ஜான்சே யாரு பிரபு சரி பிராண ஆத்மாவே சாந்தி தேதா ஹே ஜான்சே யாரு பிரபு பிரார்த்தனா கரே ஆராதனா கரே வோ அச்சா ஹே கித்னா பலா ஹே பிரார்த்தனா கரே ஆராதனா கரே வோ அச்சா ஹே கித்னா பலா ஹே பிரார்த்தனா கரே ஆராதனா கரே வோ அச்சா ஹே கித்னா பலா ஹே சுக்கரா பாயே ஹமேஷா
ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு கூட பேசு. என்னை கேட்கும் காதுகளை உடையவனாக மாற்று. ஆண்டவரே
குரியவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பிழை போகாத பாத்திரம் விரும்புவாரில்லையில்லாம் கிருபையா உகந்ததாக்கிடுமே போகார பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே பிழையில்லாம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே உடைத்து என்னை உண்டனுகே உடைமையாகிடுமே தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே உடைத்து என்னை உண்டனுகே உடைமையாகிடுமே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே
இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னோடு இன்றைக்கு பேசும்படியாக பகிர்ந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20-21 வசனத்தில் அடங்கி இருக்கிற பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன்
உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினைவாள்
உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிற வார்த்தை நம்முடைய சுவிசேஷ கூட்டங்களிலே ஏராளமாக தாராளமாக உபயோகப்படுத்தப்படுகிற வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைகளை சொன்ன ஆண்டவர் கூடவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது எப்படி என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட காரியத்தை தியானித்தவர்களும் அறிந்தவர்களும் உணர்ந்தவர்களும் மிகவும் குறைவானவர்களே. கவனியுங்கள், இன்றைக்கு நானும் உங்களோடு கூட மிகவும் பழக்கப்பட்ட நம்முடைய இதயத்துக்கு ஏற்றத நாம் விரும்புகிற அந்த வார்த்தைகளையே நான் உங்களுக்கு பேசி இந்த வார்த்தையின் ஆழத்தில் இருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பதன் மூலமாக தேவன் நம்மிடத்தில் பேச விரும்புகிற காரியத்தின் உண்மையான சத்தத்தை கேட்கும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னதை விளங்க பண்ணுவதற்காகத்தான் கூடவே ஒரு ஓமையையும் அல்லது ஓமானத்தையும் அல்லது ஒரு எடுத்துக்காட்டையும் அங்கே கூறுகிறதை நாம் பிரிக்க முடியாதவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைய சுவிசேஷ உலகத்தின் பெரிய கேடு என்னவென்றால் நமக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துவிட்டு மீதமானவைகளை தள்ளிவிடுவதுதான். எப்பொழுதுமே இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை கட்டி விடுவதும் இல்லை என்கிற வார்த்தையை எல்லா வீடுகளிலும் எழுதி போட்டிருப்போம். ஆனால் அதற்கு அப்படி அர்த்தமல்ல, கூடவே ஒன்று உண்டு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்குள்ளதே போதும் என்று இருந்தால் அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்கிற வார்த்தை அதோடு இணைந்தது. ஆனா நமக்கும் மேல இருக்கிறது நமக்கு பிடிக்கல, அதனால அதை விட்டுட்டு கீழே இருக்கிறத எடுத்துக்கொண்டோம். அதை போலத்தான் மத்தேயு 28:16 இதோ சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் உலகத்துக்கு போங்கள், அப்பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று இயேசு சொன்னதை நாம் என்ன செய்து விட்டோம், மேலே இருக்கிற போங்களை எடுத்து விட்டோம், இது மாத்திரம் வாருங்கள் என்று சொல்லி சேர்த்துக் கொண்டோம். நமக்கு எப்பொழுதுமே நல்ல பகுதிகள் வேண்டும். அது மீன் சாப்பிடுவது போலத்தான் வசனத்தை நான் சாப்பிட, முள்ளை தூக்கி தூரம் எடுத்துவிட்டு அந்த சதையை மட்டும் சாப்பிடுவது போல நாமும் வசனத்தை இப்படித்தான் பழக்கப்படுத்தி விட்டபடினாலே இந்த வசனம் அடிக்கடி பிரசங்கம் பண்ணப்பட்டு அடிக்கடி உபயோகப்படுத்தப்பட்ட போதிலும் அதோடு கூட இணைந்திருக்கிற சில உண்மைகளை நாம் அறிகிறது இல்லை. இந்த மாலை வேளையிலே தேவ வசனத்திற்கு வாஞ்சையாய் வந்திருக்கிற உங்களோடு கூட அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை கொஞ்சம் காண்பித்து உங்களுடைய ஞான கண்களை கொஞ்சம் தட்டி எழுப்பிவிட்டு அதன் மூலமாக தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக உங்களை திசை திருப்புவதற்கு வாஞ்சிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன ஆண்டவர் அதற்கு ஒரு பெரிய அடிப்படையான ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். மறுபடியும் 21 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன்.
ஸ்திரீயானவளுக்கு
பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன்
உலகத்தில்
பிறந்தார் என்கிற சந்தோஷத்தினால்
அப்புறம்
அந்த உபத்திரவத்தை நினையாள். இந்த கால இருந்தால் ஒரு பெரிய உண்மை வேதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றாய் கவனியுங்கள். இந்த காரியத்தை முதலாவது விளங்கிக் வைக்க விரும்புகிறேன். அதற்கு பிறகு நாம் ஆரம்பித்த வசனத்திற்குள்ளாக கடந்து வரலாம். ஒரு ஸ்திரீ கர்ப்ப வேதனை படுகிறாள் என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். அவள் எந்த நாட்டைச் சேர்ந்தவளாய் இருந்தாலும் சரி, எந்த உடல்நிலையை உடையவளாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவளாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவருடைய கட்டளையை மீறினபடினால் அவர்கள் மேல் வந்த தண்டனையை கூறி அறிவித்த போது ஸ்திரீக்கு கிடைக்கப்பட்ட அந்த தண்டனை என்ன? நீ கர்ப்பவதியாகும் போது மிகுந்த வேதனை கொண்டு நீ பிள்ளை பெறுவாய் என்று ஆண்டவர் அவளுக்கு சொன்னார். சர்ப்பத்தின் வஞ்சனையினால் வஞ்சிக்கப்பட்ட ஏவாள், இந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்து விட்டது என்று சர்ப்பத்தை காட்டி பழி சொன்ன போது, ஆதாமும் இந்த ஏவாள் தான் என் இவ்வளவு தான் வந்தது கேடு என்று சொல்லி பழி சாட்டின போது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான காரியங்களை சொன்னார். ஆதாமுக்கு உன்னுடைய நெற்றி வேர்வையின் காரியம் கீழே விழுந்து அதன் மூலம்தான் பூமி பலன் தரும் என்று உழைக்க வேண்டிய கட்டாயத்தை, உழைப்பின் மிகுதியை அதிகமாக்குகிற காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். சர்ப்பத்தை பார்த்து நீ மண்ணை நக்குமா என்றும் உன்னுடைய தலையை ஸ்திரீயின் வித்து நசுக்குவார் என்றும் அவனுக்கு சொன்னவர், இடையிலே காணப்படுகிற ஸ்திரீயை பார்த்து நீ கர்ப்ப வேதனை படுவாய், உன்னுடைய வேதனை பெரிதாயிருக்கும், நீ பிள்ளை பெறுப்பாவது வேதனையோடு கூட அலர வேண்டியது வரும் என்று ஆண்டவர் இன்றைக்கல்ல, முதல் தாயாம் எல்லாருக்கும் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயான அந்த ஏவாளை குறித்து சொன்ன காரியம் இன்றைக்கும் பூமியிலே உண்டு, இன்றைக்கும் பூமி அனைத்திலும் உண்டு, இன்றைக்கும் பெண்ணாயிருக்கிற அனைத்து பேருக்கும் அந்த கர்ப்ப வேதனையின் காரியம் தெரியும். கவனியுங்கள், ஆண்டவர் இங்க என்ன சொல்ல விரும்புகிறார்? யூ கேனாட் அவாய்ட் பெயின். ஐயா, ஒரு புதிய காரியம் வர வேண்டும் என்றால் உனக்கு வேதனை வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சுவிசேஷ கூட்டங்களில் இதைத்தான் எடுத்து போட்டு விட்டார்கள் நம்முடைய சுவிசேஷர்கள், அவர்களுக்காக பரிதபிக்கிறேன். ஒரு புதிய காரியம் உன் வாழ்க்கையிலே நடந்தாலும் சரி, உன்னுடைய காரிய ஊழியத்திலே நடந்தாலும் சரி, அது உன்னுடைய குடும்பத்திலே நடந்தாலும் சரி, ஒரு புதிய காரியம் வர வேண்டும் என்றால் வேதனையின் உண்டாகாமல் உண்டாகாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? That is true. அது உண்மை, 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 உண்மை. வேதனை இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, வேதனைப்பட்டாதாங்க புதுசு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன தெரியுமா? ஒரு வேதனை இல்லாம எல்லாம் வந்துடணும். அல்லேலூயா. நான் சிறுவனாய் இருந்த போது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆயிரத்தில் ஒருவருக்குத்தான் அறுவை சிகிச்சை செய்து பிள்ளையை எடுத்தார்கள். ஆனால் நான் பெரியவனாகி என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் முன்னதாகவே நிலைமை மாறிவிட்டது. இப்பொழுது ஆயிரத்தில் ஒண்ணுதான் ஒழுங்கா பிறக்கு, மற்றதெல்லாம் அறுத்து எடுத்துறான். என்னன்னு கேட்டா வேதனை இல்லாம அது இப்படிதான் இட் கிவ்ஸ் மோர் பெயின். வேதனை இல்லாம குழந்தை பெற்ற சொல்லிட்டு அறுத்து எடுத்தாச்சு. ஆனாலும் அந்த வேதனை இருக்கு, அது அதை விட பெரிய வேதனையா இருக்குது. படியேற முடியல, பக்கெட்டை தூக்க முடியல. ஐயா, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அம்மா நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஒரு ஸ்திரீ பிரசவ வேதனை பட வேண்டிய அவசியம் அவளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் புதிதாக ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு நான் அந்த வேதனையின் பாதையின் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இப்ப எல்லாருக்குமே ஒரு பெரிய தைரியம் வந்துடும். ஆமா, புதுசா வரணும்னா கொஞ்சம் வேதனை பட்டாலும் பரவாயில்லையா, ஒண்ணு புதுசா வரட்டுமே. அல்லேலூயா. ஊழியத்துல வேதனை உண்டா? புதுசா வந்து வருகிறது. அல்லேலூயா. குடும்பத்துல வேதனை உண்டா? புதுசாக வந்து வருகிறது. என் குடும்பத்துல, என் வியாபாரத்துல வேதனை உண்டா? புதிதாக தேவன் வந்து வைக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை மேல உண்டாவதாக தேவன் அதை கட்டளையிடுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்தியாவிலே சபையிலே ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உருவாக்குவதற்கு முன்னதாக இந்த சபை நெருக்கப்படலாம், இந்த சபை நொறுக்கப்படலாம், இந்த சபை உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லலாம், இந்த சபை இந்த காரியங்களிலே கடந்து செல்லும் போது ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உருவாக்குகிறார், வெளிப்படுத்துவதற்கு துடிக்கிறார். அது இல்லாமல் அது சபைக்கு உண்டாக வேண்டும், அது தனி மனிதனுக்கு உண்டாக வேண்டும், அது குடும்பத்திற்கு உண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு புதிய காரியம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், where there is no pain there is no gain என்று. ஆமா, வேதனை இல்லாமல் லாபம் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, வேதனை இல்லாமல் லாபம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி நாம் நினைக்கிறதற்கு கட்டுப்படுத்தப்படாதபடியினால் தான் எங்கேயாவது போய் யாராவது தலையில கை வச்சு வேதனை இல்லாம ஏதாவது செய்திருவார்களா என்று நாம் மயங்கி திரிகிறோம். கவனியுங்கள் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே தேவன் என் ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு முன்பாக நீ அறிய வேண்டிய ஒன்று உண்டு. அதற்கு ஒரு எம்பசைஸ் வேற கொடுத்துறார், மெய்யாகவே மெய்யாகவே ஆரம்பிக்கிறார். இதை நீ அவாய்ட் பண்ண முடியாது, நீ இதை மாற்ற முடியாது, இதை மாற்ற முடியாது, இந்த சூத்திரத்தை நான் வைத்திருக்கிறேன், இதை மாற்ற முடியாது என்று ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிற அந்த கிருபை, அந்த கிருபை உள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அந்த கவனியுங்கள். ஆனால் இப்பொழுது நான் சொல்ல போகிற காரியம், இப்பொழுது நீ சொல்ல போகிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொண்ட ஒரு மனுஷன், இதை அறிந்து கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அறிய வேண்டிய சில காரியங்களையும் நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக வேகமாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். புதிய காரியங்கள் வரும்போது யார் ரொம்ப ஆக்டிவாக மாறிவிடுகிறார்கள் என்பதை அறிய வேண்டும். எழுப்புதலினுடைய விளைவு, ஒரு எழுப்புதலுடைய புதிய காரியம் சபையிலே வெடித்து எழும்பும் போது அங்கே யாரையா மிகவும் வேகமாக செயல்படுகிறவனாக மாறிவிடுகிறான் என்பதை நீங்கள் அறியும்படியாக நான் பேசுகிறேன். I am not going to teach you theology, but I am going to talk about what is happening in this world. இந்த உலகத்தில் நடக்கிறவைகளை குறித்து பேச விரும்புகிறேன். ஏதோ தியாலஜிக்கலாக பேச விரும்பவில்லை, சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக திருப்பங்கள் என்னோடு கூட சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். அந்த வசனத்தை வாசிக்கும் முன்னதாகவே நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த அதிகாரம், இந்த 12 அதிகாரம் அநேகருக்கு பெரிய சர்ச்சைகளை உண்டாக்கக்கூடிய அதிகாரம், அல்லது அது ஒரு பெரிய காரியங்களை உண்டாக்கக்கூடிய அதிகாரம். அங்கே ஒரு பெண் குறிப்பிடப்பட்டிருக்கிறாள், அங்கே ஒரு ஆண் பிள்ளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே நடக்கிற காரியங்களை விளங்க வேண்டும் என்று விரும்பின அநேக வேத பண்டிதர்கள் தங்களுக்கு தெரிந்த அல்லது தங்களுக்கு இந்த நினைவுகளுக்கு வந்த காரியங்களை சொல்லுவார்கள். அந்த காரியத்தை படித்த பின்பு நான் கொஞ்சம் விளக்கிவிட்டு நான் பேச வந்த காரியத்தை பேசுகிறேன். 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரை வாசிக்கலாம். அன்றியும்
ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது.
ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும்
அவள்
சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கீழமும் இருந்தன.
அவள்
கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது
வேறொரு அடையாளம்
வானத்திலே காணப்பட்டது.
7
தலைகளையும்
10
கொம்புகளையும்
தன்
தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிறப்பான
பெரிய
வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால்
வானத்தின்
நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து
அவைகளை
பூமியில் விழத் தள்ளிற்று.
பிரசவ
வேதனை படுகிற
அந்த
ஸ்திரீ
பிள்ளை பெற்ற உடனே
அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு
அந்த
வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும்.
ஆண்
பிள்ளையை அவள் பெற்றாள்.
அவருடைய
பிள்ளை தேவனிடத்திற்கும்
அவருடைய
சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த அதிகாரத்தை ஆராய்ந்திருக்க பெற்றவர்கள் இங்கு இருக்கலாம். இதை வைத்து வேத பாடம் நடத்தினவர்கள் இங்கு இருக்கலாம். நான் அவர்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் சொல்ல வந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்திரீயை சபையாகவும் இந்த சபையிலிருந்து வெளிப்படுகிற இந்த ஆண் பிள்ளை தான் தாங்கள் என்றும் சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் உண்டு. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, கொஞ்ச பேருக்கு தெரிஞ்சிருக்கு, முகத்தை பார்த்தாலே தெரியுது. நாங்கதான் ஆண் பிள்ளை, நாங்கதான் 144,000, நாங்கதான் மேல போற ஆட்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களை நான் குற்றம் சொல்லவில்லை, அதை குறித்த வெளிப்பாட்டை குறித்து நான் இங்க பேசவும் வரவில்லை. இந்த ஸ்திரியை யூதர்களுக்கு அடையாளமாக்கி பேசுகிறவர்களும் உண்டு. 12 நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், இவைகளுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் கொடுத்து 12 நட்சத்திரங்களும் 12 கோத்திரங்கள், சந்திரனை அடிப்படையாக கொண்ட கேலண்டரை உடையவர்கள், நீதியின் சூரியனாகிய அவரை அணிந்திருக்கிறவர்கள் என்றெல்லாம் சொல்லி இது யூத சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அதிலிருந்து வெளிப்பட போகிற ஆண் பிள்ளையை கொண்டுதான் தேவன் பூமியை அரசாணப் போகிறார்கள் என்று வாதிடுகிறவர்களும் உண்டு. ரெண்டு பேரும் சொல்கிறதெல்லாம் பேசி நான் என்ன நம்புகிறேன் என்று நீங்கள் கேட்டால் நான் ஒரு வியாக்கியானம் தருவேன். எதற்கு என்று கேட்காதீர்கள். வேதம் படிக்க வேண்டும் என்றால் பீகாருக்கு வாருங்கள். If you want to learn the truth of this, you come to Bihar. இதை குறித்து நான் பீகாரிலே விளக்கமாக பேசுகிறேன். ஆனால் இங்கே நான் பேச வந்த செய்தி, நான் என்னுடைய வசனத்தோடு கூட கொஞ்சம் இதை நான் பொருத்துவதற்காக இங்கே சொல்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாலும் சரி, சந்திரனை காலின் கீழ் வைத்திருந்தாலும் சரி, 12 நட்சத்திரங்களை கிரீடமாய் வைத்திருந்தாலும் அவளுக்கும் கற்ப வேதனை போடுறோம். You may be a superstar. ஐயா, நீ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரிதான், 12 நட்சத்திரம் வைத்திருக்கிற கிரீடம் அணிந்தவனா இருந்தாலும் சரிதான், சூரியனையும் சந்திரனையும் காலின் கீழே வைக்கக்கூடிய வல்லமை விரும்பிய அறம் பெற்ற ஊழியனா இருந்தாலும் உனக்கும் கர்ப்ப வேதனை வரும். புதிய காரியம் வரணும் தான் கர்ப்ப வேதனை வந்ததுதான். நல்லா கவனிங்க. அப்போ அந்த சூப்பர் ஸ்டார் ஆகிய அந்த பெண் அவளுக்கு கர்ப்ப வேதனை வந்தபோது அலறுகிறாள், பிரசவ வேதனையில துடிக்கிறாள், அலறுகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரசவ வேதனை வந்தபோது அலறினாள். முன்னால ஒருத்த நிற்கிறான், அவன் யாரு? வலு சர்ப்பம், பிசாசு என்று சொல்லப்படுகிற அந்த பழைய சர்ப்பம் என்று பின்னதாக ஆண்டவர் எழுதுகிறான். அப்போ நல்லா கவனிங்க, புதிய காரியம் உன்னிலிருந்து புறப்படுவதற்கு ஆயத்தப்படுவதற்கு தேவன் உன்னை உருவாக்கி சரி செய்து உன் மேலே நிழலாடி வரும்போது அதை விழுங்குவதற்கு ஆயத்தமா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது யாரம்மா? சொல்லுங்க. அவன் தான் முன்னால நிற்கிறான். அவனுக்கு ஒன்ன குறித்து ஒரு பிரச்சனை கிடையாது, உங்ககிட்ட இருக்குது அதை குறித்துதான் பிரச்சனை. பக்கத்துல சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிறத வச்சுதான் சாத்தானுக்கு பிரச்சனை, உங்களை குறித்து ஒரு பிரச்சனை இல்ல. அவன் 3 பங்குல 1 பங்கை இழுத்து போடுறதுக்கு வல்லமை பெற்றிருந்தான். ஆனா இந்த ஸ்திரீயை விழுங்குறதற்கு அவனுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் பயப்படுத்தலாம். அல்லேலூயா. ஐயா, நட்சத்திரத்துல 3ல் 1 பங்கு வாலினால இழுத்து போடக்கூடிய சத்துவம் படைத்தவன் முன் முன்னதாக என்றாலும் நீ மாத்திரம் தேவன் விரும்புகிற அந்த காரியத்தை பிரசவிக்க ஆயத்தமாகும் போது அவன் உன்னை விழுங்கி போடுவதற்கோ உன்னை தருவதற்கோ ஒரு அதிகாரமும் இல்லை. இல்லை 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 சபையே, அது சபை என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், அந்த ஸ்திரீயை சபையோடு கூட நீங்கள் சம்பந்தப்படுத்தினால சொல்லட்டும், சபையிலிருந்து புறப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிற அந்த காரியத்தை தான் விழுங்குவதற்கு சாத்தான் ஆயத்தமாய் இருக்கிறானே வழிய சபையை அல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பேருக்கு பயம், இந்த சபையை ஒழுங்கிருவானா ஊழியக்காரர்களே பயப்பட வேண்டவே வேண்டாம். உனக்குள்ள இருந்து புறப்படான ஆண் பிள்ளை அவனை ஒழுங்குறது தான் அவன் ஆயத்தமா இருக்கணும். சபைய ஒழுங்கி ஒண்ணு ஆக போறதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அநேக சபைகளுக்கு, நான் மறுபடியும் சொல்கிறேன், அநேக சபைகளுக்கு கர்ப்ப வேதனை உண்டு. ஆனா அவங்க என்னத்தை பெறுறாங்கன்னு நான் காட்டி கொடுத்துறேன். வசனம் என்ன அழகா இருக்குது பாருங்க. அநேக சபையில கர்ப்ப வேதனை உண்டு, அநேக சபையில கர்ப்ப வேதனையின் வெறி உண்டு, வருத்தம் உண்டு, அலறல் உண்டு, புலம்பல் உண்டு, ஏக்கம் உண்டு. ஏசாயாவ கேட்டு பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அவன் கழகா சொல்றான். அங்க மறுபடியும் வெளிப்படுத்தல் வருவதற்கு முன்னதாக தெளிவான ஒரு வார்த்தைக்கு நேராக உங்களுக்கு வழி நடத்த விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26 அதிகாரம் 17 18 வசனம். கர்த்தாவே, வேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனை பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனை பட்டு
காத்தை பெற்றவளை போல இருக்கிறோம்.
இது என்னையா நியாயமான காரியம் ஐயா? மாசம் மாசம் வாந்தி பண்ணது உண்மை. ஹலோ, மார்னிங் சிக்னஸ் வந்தது உண்மை, வாந்தி பண்ணது உண்மை, மயக்கமாயிருந்தது உண்மை, ஓடு கறி அதெல்லாம் தின்னதும் உண்மை. அல்லேலூயா. நான் சொல்றது கொஞ்சம் பெண்களுக்கு தான் நல்லா விளங்கும். அல்லேலூயா, நல்லா கவனிங்க. அப்பப்போ எழுந்திருக்க முடியாம, உட்கார முடியாம, படுக்க முடியாம பாடுபட்டது உண்மை. ஆனா கர்ப்பவதியான நான் பேறு காலம் நேரிண்ட போது அலறினது உண்மை. அங்கே அம்பாயத்தில் இருந்து கூப்பிடுகிற அந்த தமிழ் உங்களுக்கு விளங்கியிருக்காது. அம்பாயம் என்றால் என்ன? இங்க பகாயம் தான் இருக்கிறது. அம்பாயம் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அம்பாயத்தில் இருந்து கூப்பிடுகிறார் என்றால் என்ன? அவள் பிரசவத்திற்கு கொண்டு போகிற அந்த டேபிள், அன்றைக்கு இருந்த டேபிள், அந்த மெக்கானிட்டி டேபிளுக்கும் போய்விட்டாள். அங்கே இருந்துதான் கூப்பிடுகிறாள். டாக்டரும் செக் பண்ணினார், உள்ள குழந்தை இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. அங்க ஓடுது, இங்க ஓடுது. ஹலோ. ஆனா வேதனை பட்டு பெற்றது என்ன? ஐயா, சபையில நடக்கிற காரியம் இன்றைக்கு இதுதான். அநேக சபைகள் ஆளுகிறவர்களை பிறப்பிப்பதற்கு பதிலாக காத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுகிறவர்களை இருப்புக்கோளால் உலகத்தை ஆளுகிற ஆண் பிள்ளையை பெற வேண்டிய சபை, ஆண் பிள்ளையை உலகத்தை அழைத்து ஆள வேண்டிய, உருவாக்க வேண்டிய சபை இன்றைக்கு காத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதனைப்படுவது உண்டு, வயிறும் பெரிதாகத்தான் இருக்கிறது. பெற்றதெல்லாம் காற்று. தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். தெளிவான வார்த்தைகள் உங்களுக்கு பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே போடும்போது அக்கினியாய் பற்றியிருக்கிறதை பார்க்கிறேன். இன்றைய சபையின் நிலைமை என்ன? இன்றைய சபையின் நிலைமை என்ன ஐயா? அருமையான தேவனை பிள்ளைகளே, பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அறிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல்
வாரி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே.
தமிழக சபைகள் கற்பவதியா இருக்கிறதை பார்க்கிறேன். ஆனா அது தேவ சாயலை உருவாக்கி தேசத்தை ஆளுகிற ஆண் மக்களை உருவாக்குற சபையா, அல்லது வெறும் காற்றை பிரசவிக்கிற சபையா என்று கேட்டால் எனக்கு கொஞ்சம் நடுக்கமாகத்தான் இருக்கிறது. எத்தனை கூட்டம் போட்டாலும் கொஞ்சம் கை வச்சிருந்த ஐயா, ஏன்னா உள்ள இருக்கிற அவன் காத்துதான். அருமையானவர்களை, யாரையும் திட்டவில்லை, உண்மையை தான்
சொல்றேன். சபை எதை உண்டாக்க வேண்டும்? ஆளுகிறவர்களை உண்டாக்க வேண்டும். காரணத்தை ஆண்டவரை மயப்படுத்தலாமா? சபை இருப்புக்கோளால் ஆளுகிறவர்களை உருவாக்குவதற்காக தேவன் நியமித்திருக்கிற ஒன்று. ஆனால் அதோ கற்ப வேதனை பட்டாலும் காத்தை பெற்றவர்களை போல இருக்கிறது. அது எல்லா சபையும் அல்ல, தயவு செய்து மன்னிச்சீங்க, எல்லா சபையும் இல்ல, சில சபையினுடைய நிலைமையும் காட்டி கொடுத்துறேன். வாசிக்கலாம்
ஏசாயா 37 அதிகாரம். அங்கே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தெளிவாக வாசிக்கலாம் 3 வசனம்.
இவர்கள் அவரை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும்,
இந்த நாள் நெருக்கமும்,
கண்டிதமும்,
கண்டிதமும்,
தூஷணமும் அனுபவிக்கிற நாள்,
தூஷணமும் அனுபவிக்கிற நாள்,
பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது,
பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது. இது அடுத்த வேதனை. செலவு பிள்ளைய பெற்றுட்டு காத்ததான் சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு விசுவாசியாவது பரலோகத்துக்கு போற மாதிரி சிந்தை இல்லை. ஒரு விசுவாசியாக தேவ சாயரை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தை இல்லை. ஒரு விசுவாசியாவது தேவ ராஜ்யத்துக்காக பயிராட்சியம் பாராட்டுகிறவர்களாக இல்லை. ஏதோ வர்றாங்க, என்டர்டைன்மெண்ட் மாதிரி வந்துட்டு போறாங்க. பரவசமா இருந்தது பிரதர். அடே அப்ப ஆராதனை என்ன பரவசம்? லிசன், காமியங்கள் பரவசத்துக்காக நான் ஆராதிக்கவில்லை. அவரை போல மாறி, அவரை போல இந்த உலகத்துக்கு வழியாயிருப்பதற்கும், இவளை அகற்றுவதற்கும் நான் பிறந்திருக்கிறேன், நீ பிறந்திருக்கிறாய். அவருடைய குடும்பத்தில் ஒரு இடத்துல இருள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மெழுகுவர்த்தி போதும் ஐயா அந்த இருளை அகற்றுவதற்கு. ஆனால் அந்த மெழுகுவர்த்தி தன்னை அழித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். போதகர்களுக்கு சொல்வேன், விசுவாசிகளுக்கு சொல்வேன், தேவ ஊழியர்களுக்கு சொல்வேன், தேவ ஜனத்துக்கு சொல்வேன், ஒரு ஆளை பிரபித்தாலும் மெழுகுவர்த்தி அவனை மாற்றி, அவனை எரிய வைத்து, அவனை உருக வைத்து, இருளை அகற்றுகிறவனை சபை பிரபிப்பதாக, சபை அடிமைப்பட்டவரை பிரபிப்பதாக. சில சபைக்கு இந்த வாஞ்சை இருக்குது, இப்படிப்பட்ட காரியத்தை வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது. போதகருக்கு வாஞ்சை இருக்கிறது, போதகரின் மனைவிக்கு வாஞ்சை இருக்கிறது. ஆனா வெறவோ மனநல்ல அலறா, துடிக்கிறாள், உபவாசம் இருக்கிறாள், ஆனா வெறவோ பலன் இல்லை. தேவஜனமே, கண்டிதமும் நிந்தனையும் தூஷணமும் அனுபவிக்கிற வாழ்க்கை. நான் சொல்கிறதை நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே இந்த பெரிய இருளை அகற்றுவதற்கு ஒரு மெழுகுவர்த்தி, அல்லேலூயா, அதற்கு பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது தன்னை அழிக்க மாத்திரம் ஆயத்தமாகிவிட்டது என்றால், அது தன்னை மாத்திரம் எரித்து தன்னையே கரைக்க ஆயத்தமாகிவிட்டது என்றால், இந்த இருள் அந்த காரியத்தை, அதை அகற்றுவதற்கு அந்த மெழுகுவர்த்திக்கு பலம் உண்டு, உண்டு, உண்டு. கவனிங்க, பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, பலன் இல்லைன்னு ஒதுங்கிறாதீங்க, பலன் இல்லைன்னு ஒதுங்கிறாதீங்க. கரையக்கூடிய சிலரை எழுப்பித்தான் ஆக வேண்டும். தன்னையே அழித்து தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய கனவுகளை தகர்த்தெறிந்து எரிந்து சாம்பலாகி காற்றோடு காற்றாக மறைகிற மனிதர்கள் எழுப்பித்தான் ஆக வேண்டும். யோவானை குறித்தின் வேதம் சொல்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாயிருந்தான், அவனுடைய வெளிச்சத்தில் நீங்களும் கழிவுற மனதாயிருந்தீர்கள், கொஞ்ச காலம் தான் எரிந்தான்,
ஆனால் இருட்டை அகற்றிவிட்டான். 400 ஆண்டுகளாக தேவ சத்தம் கேட்கப்படாத தேசத்திலே அந்த இருட்டை அந்த ஒரு மனிதன் அந்த வனாந்திர மனிதன் அழைத்து ஒழித்து விட்டான். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி விட்டான். இருட்டை கண்டு அஞ்சு விட வேண்டாம். 400 ஆண்டுகள் ஒன்றுமில்லையே என்று அஞ்சு விட வேண்டாம், தளர்ந்து விட வேண்டாம். ஒரு யோவான் ஸ்நானகன் உனக்கு ஒரு பெரிய சவால். நீயும் நானும் எரிந்து பிரகாசித்து எரிந்து அழித்துக் கொள்வதற்கு ஆயத்தம் என்றான். எழுப்புதல் என்கிற காரியம் இருட்டை அகற்றித்தானாக கரங்களை தட்டி ஆண்டவரை மயமப்படுத்தலாமா?
1 Samuel 4
20
அவள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்ட செய்தியையும்
தன் மாமனும்
தன் புருஷனும்
இறந்து போனதையும்
கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு
குனிந்து பிரசவித்தாள்.
அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாள் என்றார்கள்.
அவளோ
ஒன்றும் சொல்லவில்லை. சிலருக்கு ஆண் பிள்ளைதான் பெத்தாச்சு, ஆனா அந்த பிள்ளை வளர்வதை பார்த்தா பொறுக்க மாட்டேங்குது. சபையிலிருந்து ஒரு வாலிபன் எழுப்பி விட்டான், பொறுக்க மாட்டேங்குது. எப்படியும் போயிட்டு போகுது, நான் ஜாவ போறேன். வேதனை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. அந்த கண்ணோட்டம் சரியில்லை. சபை பிள்ளையை ஆண் பிள்ளையை பெற்று மக்கள் சொல்றேன், ஆண் பிள்ளை பெற்றுட்டப்பா. அவன் என்ன சொன்னா தெரியுமா? இக்கபோ தேவனுடைய மகிமை கடந்து போயிட்டு. அதாவது என்ன அர்த்தம்? என்கிட்ட கொஞ்ச நாள் இருந்துச்சு, இப்ப போயிடுச்சு. ஐயா, இப்படியும் சபைகள்
கவனியுங்கள்.
எழுப்புதலின் பெருவிழாவுக்கு வந்திருக்கிறீர்கள். தெளிவான வார்த்தைகளை தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். உன் சொந்த வாழ்க்கையிலையும் இதே காரியத்தை அப்படியே செய்துவார். நீயே தேவனுடைய ஆலயம் என்று நினைத்து அந்த இடத்திலே பொருத்தி பாருங்கள். நான் இந்த உலகத்திற்கு ஆளும் ஒன்றை உருவாக்குவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி அலையில சொல்லலாமா? ஹல்லேலூயா. Consider as if you are the church. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அந்த காரியத்திலே பொருத்தி உங்களுக்கு கற்பவேதனை உண்டாக வேண்டும். நான் காத்தை பெறக்கூடாது ஆண்டவரே, பெரும் நேரத்தில் எனக்கு அதற்கு பலன் வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் பெறப்போகிறவைகளை குறித்து அலட்சியம் இல்லாதபடி எப்படியாயும் தேவ மகிமையை காண்பிக்கத்தக்கதாக என்னை பலப்படுத்தும். அதற்குரிய ஆவியானபடி அசையும், என்மேலாடி என்னிட உருவாகிற குழந்தையை பலப்படுத்தி விடுவீராக என்று சொல்லி ஜபிக்க வேண்டிய கடமை உண்டு. சுவிசேஷ கூட்டம் அல்ல, ஆகினாலும் சுவிசேஷ கூட்டத்துக்காக பேசவில்லை. இது உயர்த்துதலின் கூட்டம் ஆகினாலும் அதற்குரிய காரியங்களை பேசுகிறேன். இன்னொரு வெரைட்டி
அதையும் பார்த்துடலாம், வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். 35:16-17 வசனத்தை வாசிக்கலாம். 35:16-17
பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு
வர இன்னும் கொஞ்சம் தூரமாய் இருக்கும் போது
ராகேல் பிள்ளை பெற்றாள்.
பிரசவத்தில்
அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று.
பிரசவிக்கும் போது
அவளுக்கு கடும் வேதனையா
இருக்கையில் பார்க்கிறீர்கள், ராகேலுக்கு பிள்ளை பேர் நெருங்கி இருக்கிறது. அது அவளுடைய விசுவாசத்தினால் உண்டான பிள்ளை. வாசிக்கலாம் ஆதியாகமம் 30வது அதிகாரத்துக்கு நிரப்புங்கள். ஆதியாகமம் 30வது அதிகாரத்தின் 22, 23, 24 வாசிக்கலாம்.
தேவன்
ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் சரி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று
தேவன்
என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும்
ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி
நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வேதத்தை வெறும் பிள்ளை பெற்றது மாதிரி படிச்சுட்டு போயிடாதீங்க. அவன் இவனை பெத்தா, இவன் அவனை பெத்தா, அவன் இவனை பெத்தா, எவன் எவனை பெத்தா, எனக்கு அடையா அப்படின்னு படிச்சிடாதீங்க. அதுல அடையாளங்கள் உண்டு, அற்புதங்கள் உண்டு, செய்தி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. யா யோசேப்பை ராகேல் அநேக வருடங்களுக்கு பெறுகிறாள். பெற்ற அவள் யோசேப்பு என்று பெயரிட்டதற்கு என்ன காரணம்? அவளுடைய விசுவாச வார்த்தையின்படிதான். ஏ யோசேப்பு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவளுடைய வயிறு சொல்லும், இன்னொரு பிள்ளைக்கு ஆயத்தம். இன்னொரு குமாரன் வருகிறான், இன்னொரு குமாரன் வருகிறான், இன்னொரு குமாரன் வருகிறான் என்று தான் அவளுடைய வயிறு சொல்லியிருக்கும், கர்ப்பம் சொல்லியிருக்கும். கவனிங்க, இவருடைய விசுவாச வார்த்தையே அவளுக்கு இப்போது ஒரு பிள்ளையை உருவாக்கிவிட்டது. ஒரு குமாரனை பெறப்போகிறேன், ஒரு குமாரனை தேவன் தருவார். ஆனா பிரசவ காலம் வந்த போது அவள் அந்த பிள்ளைக்கு பெயரிட்டது பெனானி. என்னன்னா, பாவி வேதனையின் குமாரன், சன் ஆஃப் மை சாரோ. வேதனையை கொண்டு வந்துட்டாய் அப்பா. அல்லேலூயா. கவனிங்கள் ஐயா, இந்த வேதனை எப்படி வந்து தெரியுமா? யாக்கோபு ஒரு நாள் லாபான் அவனை துரத்தின போது இவனை இழுத்து போட்டுக் கொண்ட சாபம். கவனிங்கள், யாக்கோபு லாபானை விட்டு ஓடி போகிறான். வேதம் கட்டவர்களுக்கு தெரியும், யாக்கோபு லாபானை விட்டு ஓடி போகும்போது லாபான் பின்னதாக வந்து துரத்துகிறான், என் குமாரத்திகளையும் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் களவாக திருட்டளவாய் போய்விட்டாயே, ஏன் இதை செய்தா என்று சொல்லி. அப்பொழுது யாக்கோ சொல்றான், நீர் அனுப்ப மாட்டீர், பயந்து போய் சரி, நீ அவன் தகப்பனுடைய வீட்டின் மேல இருக்கிற நினைவை நிமித்தம் நீ போகலாம், ஆனால் என் தெய்வங்களை என் திருடிக் கொண்டு போகிறாய். அவனுடைய தெய்வங்கள் யார்? அவனுடைய தெய்வங்கள் யார்? திருடிக் கொண்டு போகப்படுகிறவைகள். சிலருடைய தெய்வங்களை திருடிக் கொண்டு போய்விடலாம். அதனால்தான் பேப்பர்ல அப்படி அப்படி வருது, தெய்வங்கள் திருடப்படக்கூடியவை. அவன் கேட்கிறான், தெய்வங்களை திருடி கொண்டு போய் விடுகிறார்களே, ஏன் ஐயா? உடனே யாக்கோபுக்கு பயம் இருக்கும், ஆட்டைய நாடுக்கிற உன் தெய்வத்தையா தூக்கிட்டு போவான். அதாவது யாக்கோபு என்ன சொல்றான், ஆட்டை காட்டிலும் அவன் தெய்வம் மட்டும் ஐயா. என்ன சொல்றான், திருடலப்பாவன் தெய்வத்தை திருடல. அதாவது 6200 ரூபா, நான் தெய்வம் எத்தனை ரூபா தான். இப்படி பேசின பரியாசக்காரன் யாரோ எழுதியிருக்காங்க எனக்கு லெட்டர், பரவாயில்ல. எலிசாவின் ஆவி அப்பப்போது கிரிய செய்கிறது உண்டு. நல்லா கவனிங்க, ஆட்டை திருடி கண்டா போல உடனே யாக்கோபு கோபம், பார்மையா கூடாரத்துல நுழைஞ்சு பாரு, தடவி பாரு. உடனே லாபான உண்டு வேலைக்கார எல்லாம் தட்டு மட்டும் எல்லாம் தடவிதான். ராகேல் அந்த தெய்வங்களை கீழே போட்டு மேல உட்கார்ந்து சரியா வச்சிருக்கான், வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருந்தாள். உடனே யாக்கோபு சொல்லுகிறார், வேதம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆனது பாத்தீங்களா, இப்படி படிக்காதனாலதான் நமக்கு வேதனை. கவனிங்கள் ஐயா, கவனிங்கள். அப்ப ராமாவை பார்த்து யாக்கோபு சொல்றான், லாவன் தலையை சொரிந்து கொண்டு நிற்கிறான்.
அதோட நின்று இருக்கணும் யாக்கோபு. ஆனா அதுக்கு முன்னதாக ஒரு வார்த்தை சொன்னான்,
எவரிடத்தில் காணப்படுகிறது அவன் கொலை செய்யப்பட கணவன்.
இந்த வார்த்தை அவனுடைய நேச மனைவி, ஏழு வருஷம் லவ் பண்ணாலும் ஏழு நாள் போல தெரியுற மனைவியாகி ராகாலுக்கு முடிச்சு போட்டுட்டு. கவனியுங்கள், கவனியுங்கள், கவனியுங்கள்,
ஏழு வருடமாக ஆடுமேய்த்து சம்பாதித்த அந்த ராகேல்
இந்த வார்த்தை நிமித்தம் வேதனைப்படும் போது மரணத்துக்கு நேராக தள்ளுகப்படுகிறாள். அவள் அந்த ஆண் பிள்ளையை பார்த்து சொன்ன வார்த்தை, என் துக்கத்தின் மகன்.
இன்றைக்கும் உன்னிலிருந்து உருவாகிற ஒரு புதிய காரியம், அதை நீ எப்படி பார்க்கிறாய்?
கண்டுகொள்ளாமல் இருக்கிறாயோ ஏலியின் மருமகளை போல, அல்லது துக்கம் என்று சொல்லுகிறாயோ?
இல்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் யாவும் நீங்கிடும்.
ஐயா, ஹல்லேலூயா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு துக்கத்தின் வழியாக நடத்தினாலும் வெற்றிகளை குவிக்கிற ஆண்டவர் பின்னதாக நீ நடந்திருக்கிறாய்.
ஒரு கெத்செமனையும் சிலுவையும் இல்லாமல் ஒரு ஈஸ்டர் இல்லை, இல்லை, இல்லை. ஒரு கெத்செமனையும் ஒரு சிலுவையும் இல்லாமல் ஈஸ்டர் என்கிற உயிர் திறந்த பண்டிகை இல்லை வாழ்க்கையில், இல்லை வாழ்க்கையில்.
நீ ஒருவேளை துக்கத்தின் மகன் என்று சொல்கிறாயோ,
கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் அருளாத சமூகத்திலே, போராடும் எண்ணஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே.
எல்லாரும் பாடலாம்,
போராடும் எண்ணஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே.
ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய
நான்
பிரசவத்தை தடுப்பேனோ என்று
தேவன் சொல்லுகிறார்.
அருமையானவர்களே, ஒரு புதிய காரியம், உன் துக்கத்தை மாற்றுகிற காரியம், உன் வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உன் மோத்திரத்தை மறக்கப்படுகிற காரியம், அதை தேவன் செய்யத்தான் போகிறான். சபைக்குள்ளே செய்ய போகிறார், தனி மனிதனுக்குள்ளே செய்ய போகிறார், உடல் ஊழியத்திலே செய்ய போகிறார், உன்னுடைய சொந்த வாழ்க்கைகளிலே செய்ய போகிறார். எதிர்பார்த்தவர்களாக இந்த வசனத்தை உங்களுக்கு மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன்.
பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல், ஐ கேனாட் ஸ்டாப் தட். அந்த எழுப்புதலை ஒருவரும் தடுக்கவும் முடியாது. சீயோன், அதற்கு முதல் வசனத்தை வாசியுங்கள்.
இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார்?
இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டவர்கள் யார்?
ஜாதி ஒருமித்த பிறக்குமோ, சீயோனோவனில் ஒருமித்து வேதனைப்பட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் God can bring the revival in one day. ஒரே நாளில் என் தேவன் பிரசவிக்க பண்ண கூடியவர் என்பதை விசுவாசிக்கிறவர் மாத்திரம். உன் சொந்த வாழ்க்கையா இருக்கலாம், உன் சபையின் காரியமாயிருக்கலாம், உன் ஊழியத்தின் காரியமாயிருக்கலாம். ஒரு நாள் போதும் என் ஆண்டவருக்கு, ஒரு நாள் போதும். ஒரு நாளிலேயே பிரசவிக்க பண்ணுகிற அவர் வந்திருக்கிறார். அவரே எழுப்புதலின் நாயகன், அவரே எழுப்புதலின் நாயகன். நீ மாத்திரம் ஒன்று செயல். ஆண்டவரே, எதை பிறப்பிக்க போகிறேன்? புதிதான ஒன்று, சத்துருவை நடுங்க பண்ணுகிற ஒன்று. சத்துரு காத்திருக்கும் என்றே நான் பிறப்பிப்பதற்கு ஆயத்தம். இத்தனை நாளும் காத்தை பெற்றுவிட்டோம் ஆண்டவரே, இத்தனை நாளும் போலியான எழுப்புதல்களை பெற்றுவிட்டோம். அது வெறும் காத்து. இப்பொழுது எங்களுக்கு பிறந்தில்லைதான். சாத்தானை மூன்று பங்கு நட்சத்திரங்களை இழுத்து போட கல்ல அந்த சாத்தானையும் நிலை குலைய வைக்கிற அப்படிப்பட்டவர்களை பிறப்பிப்பதற்கு எந்த வேதனையும் நான் அனுபவிக்க தயார், எந்த தியாகத்தையும் செய்ய தயார், எந்த அலறலையும் பொறுத்துக் கொள்ள தயார், எந்த துக்கத்தையும் கடந்து போட தயார் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் நடந்து நிற்கலாம். யாரும் கண்ணை மூட தேவையில்லை. சாத்தானை நடுங்க வைக்கிற, சாத்தானையும் அலர் வைக்கிற, வல்லமை மிகும் வலு சர்ப்பத்தையும் அசைக்க வைக்கிற குழந்தையை தருவதற்கு, அப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதற்கு என்னையும் என் சபையையும் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னையும் என் ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னையும் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் தேவநாமத்தில் வந்திருக்கிறார். ஒரே நாளிலே சீயோனை வேதனைக்குள்ளாக்கி குமாரர்களை பரிசுத்தாவியானவர் உண்மையில் நிழலாடுவார். அன்றைக்கு மரியாதை பார்த்து ஆண்டவர் சொன்னதோ, பரிசுத்தாவியானவர் மேல் நிழலாடுவார், உன்னிலே உருவாவது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். அதற்கு முன்னதாக முடங்கார்கள் முடங்கும் என்று அன்றைக்கு மரியாதைக்கு சொல்லுவார். உன்னிலிருந்து புதிய காரியத்தை உருவாக்குவதற்கு தேவ ஆவியானவர் அசைவாடுகிற நேரத்தில் இந்த மைதானத்தில் நான் அசைவாடுகிறதை காண்பிக்கிறேன், நான் காண்கிறேன். அது உங்கள் மேல் அசைவாடட்டும், உங்களுக்குள்ளே உருவாக்க வேண்டியவரை உருவாக்கட்டும், உங்களிலே தெளிவாக்க வேண்டியவரை தெளிவாக்கட்டும், உங்களிலே ஹல்லேலூயா வருத்தம் வரலாம், விளம்பல் வரலாம், அளவு வரலாம், எது வந்தாலும் அருமை சகோதரன் மத்தியில் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை என்கிற அந்த பாடலுடைய ஒரு கவியை பாடுகிற பொழுது தேவ ஆவியானவர் நமது மேல வந்து இறங்குவாராக, வல்லமையோடு கூட இறங்குவாராக, அந்த கிருபை நமது மேல இறங்குவாராக, அதற்குரிய தாகம் நம்மை அதிகரிக்கிறதாக, அதற்கு என்ன விலைக்கிரயமும் கொடுப்பதற்கு ஆயத்தம் என்கிற துடிப்பு துணிவு நம்மளை உண்டாவதாக.
அந்தகார இருள் மற்றும் அகரவே ஆவியின் மழை சுமந்துமே,
எல்லாரும்
அந்தகார இருள் மறந்தே ஆவியின் மழையை சுமந்துமே, அதெல்லாம் கொழுந்துவி தெரிய அக்கிரியா என்னை கொழுந்துவி தெரிய அக்கிரியா என்னை நிரப்பும் முதலே எங்கள் வாழ்க்கை எழுப்புதல் தரும் திவாதலே எங்கள் வாழ்க்கை எழுப்புதல் தரும் திவாரியும் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில் பரிசுத்தாவி எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில் அடலாய் கொழுந்து விட்டேறிய அக்கினியா என்னை நிரப்பும், அக்கினியா என்னை நிரப்பும்